கரத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த யானத்தை மூடுதே மகிமை எங்கள் மத்தியில இருக்கிறது, உங்களுடைய மேகம் நம் மத்தியில இருக்கிறது. அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமா, கரங்களை தட்டி ஹாலலூயா 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 ஹாலலூயா. கர்த்தருடைய சமூகம் நம் மத்தியில உலாவுகிறது. ஹாலலூயா. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரினா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஹல்லேலூயா. அவர் நம்மத்திலே உலாவுகிற தேவன். ஹல்லேலூயா. எப்படியே ஆராதித்துக் கொண்டு இருக்கலாம் பாருங்கள். ஹல்லேலூயா. தேவனை பாடிக்கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டே நாம் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மத்தில இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கடந்த ரெண்டு தடவைகள் நான் செய்திகளை கொடுக்கிற பொழுது ஜீவன் அதியும் ஆவியின் கனியும் என்ற தலைப்பிலே ரெண்டு விதமான செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டதை நீங்கள் அறிவீர்கள், கேட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த காலமை நேரத்தில் ஊப்பட்டால் நகரத்திலே நடத்தப்பட்ட ஆராதனையிலே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி ஒரு தலைப்பிலே ரூபன் அவர்கள் நம்மளோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனாலே தேவன் என்ன செய்கிறார், எப்படி எங்களை நடத்துகிறார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே பார்த்து கடந்து செல்லாம் சொல்லி நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்லாம். அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் ஒரு தடவை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:4 வசனம். ஹல்லேலூயா.
அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள்.
திருப்பி வாசிங்க.
அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள்.
இந்த இடத்துல ரெண்டு விதமான ஞானஸ்தானத்தை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எது ரெண்டு விதமான ஞானஸ்தானம்? ஒன்று ஜலத்தினால ஜோவான் ஸ்தானகன் நமக்கு கொடுத்த ஞானஸ்தானம், இன்னும் ஒன்று கர்த்தருடைய ஆவியினால் நாம் பெறுகிற ஞானஸ்தானம், தேவ ஆவியினால் நாம் பெற்றுக் கொள்ளுகிற ஞானஸ்தானம். இவைகள் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளவைகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து நான் பேசுவதின் முக்கிய அடிப்படை என்னவெனில், இந்த காலகட்டத்தில் அவைகள் முக்கியமானவைகள். இந்த நாட்கள் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனெனில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலத்துக்கு உரிய விதத்திலே தேவ ஆவியானவர் இறங்கி அசாதாரணமான காரியத்தை செய்து, அற்புதமான காரியத்தை செய்து, ஜனங்களை உற்சாகப்படுத்தி, சபைகளை கட்டி நடத்தி வந்ததை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கட்டாயமாகவும் முக்கியமாகவும் கர்த்தருடைய ஆவியினுடைய வழிநடத்தல் வேண்டும். பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து நாம் பிறகு பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. அந்த ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால் இங்கே ஆவியின் ஞானஸ்தானம், ஆவியின் நிறைவு, ஆவியின் வளர்ச்சி, ஆவியின் ஆசீர்வாதம், இதனால் சபைகள் நிறைந்திருக்க வேண்டிய காலம் இது. அதனாலே தான் நான் கடந்த முறை பேசின பொழுது உங்கள் பிள்ளைகளை ஆவியின் வளர்ப்பிலே ஆவியின் செழிப்பிலே ஆவியின் விளக்கத்திலே உங்கள் பிள்ளைகளை வளவுங்கள் என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த காலகட்டத்திலே ஆவியினால் நிறைக்கப்பட்டால் ஒழிய தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது. நான் பின்னுக்கு வருகிறேன். இந்த நாட்களிலே தேவ ஆவியானவருடைய நிறைவு நமக்கு முக்கியம். எல்லாரும் தேவ ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றிருக்கலாம், ஆனால் அனுதின நிறைவு நமக்கு வேண்டும். அந்த ஞானஸ்தானம் நமக்கு வேண்டும். அனுதினமும் மூழ்கி எழுகிற நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு ஆவியோடு வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்ல, நான் போகிறது நல்லது. இயேசுவே இங்க இருந்திருக்கலாம், ஆனால் அவர் சொன்னா நான் போகிறது நல்லது. அதனால் அவர் வருவார். யாரு? திருத்துவத்தில் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம், தேவ ஆவியானவருடைய அளவில்லாத ஒரு நிறைவு நமக்கு வேண்டும், வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நாம் எதனால் இன்று நிறைக்கப்பட்டிருக்கிறோம்? எவைகள் எங்கள் உள்ளத்தை, எங்கள் உள்ளான வாழ்க்கை எது நிறைத்திருக்கிறது? கடந்த முறை பேசுகிற பொழுது சொன்னேன், ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆவிக்குரிய கனிகள் முக்கியம் என்று சொல்லி, அது பரலோக வாழ்வுக்கு மிகவும் அவசியம் என்று சொல்லி நான் சொன்னேன். இன்றைக்கு என்னுடைய கேள்வி என்ன, நாம் நம்முடைய உள்ளான மனிதன், உள்ளான மனுஷன் எதனால் நிறைக்கப்பட்டு எதனால் நிரம்பி வழிகிறான் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிற்கிற காலம் கடைசி நாட்கள். காலங்கள் பதில் சொல்லுகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காலங்கள் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியங்கள் கிறிஸ்துவின் வருகையை நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், தேவ ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற நீ சமன்னான், கர்த்தருடைய தேவ ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும். பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினால் மாத்திரமே நம்முடைய வாழ்வை இந்த காலகட்டத்திலே நாம் கொண்டு செல்ல முடியும். முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பொழுது செய்கிற அவனுக்குரிய ஆசீர்வாதமான ஒரு சில காரியங்கள் வாசித்த பொழுது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மனமகிழ்ச்சி. இதுல எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் அவ்வளவும் பேச முடியாவிட்டாலும் முடிந்த அளவுக்கு நான் பேசி சீக்கிரத்தில் நான் முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். 8:12-13 வாசியுங்கள். எஸ் வாசியுங்கள்.
அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, புனியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டோருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொத்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கற்றவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை
என்றாங்க.
பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது இங்க ஒரு மாற்றம் ஒன்று நடக்கிறது. 8வது வசனம் மிகவும் முக்கியம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. அப்பொழுது பேதுரு யாரு? மீன்பிடிக்கார. பேதுரு யாரு? எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு மனுஷன். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது ஒளித்திருந்தவர்கள், மறைந்திருந்தவர்கள். ஆனா திடீரென்று என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். நிரப்பப்பட்ட உடனே ஒரு தைரியம், ஒரு பலன், எதன் மீது தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தின் மீது, இயேசுவின் நாமத்தின் மீது. அசைக்க முடியாத ஒரு தைரியம் எழும்பினா ஜனத்துக்கு முன்பாக. நீங்க சிலுவையில அறைந்தீர்களே, அவருடைய நாமத்திலே இவனுக்கு அற்புதம் நடந்தது. அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், பேதுருவும் ஜோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு பலவீனமாக பலனற்றவர்களாக சோர்ந்து போய் அசதியாக தள்ளிவிடப்பட்டவர்களாக படிக்காதவர்களாக பலனற்றவர்களாக இருக்கிற ஒரு நபரை தேவனுடைய ஆவி நிறைத்து ஜீவ நதி அவர்களை மூடும் என்று சொன்னால் அவன் அநேகருக்கு முன்பாய் பலவானாய் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை நிரூபிக்கிற ஒரு மனுஷனாய் இங்கே திரண்ட ஒரு மனுஷன் பேதுரு. இன்னைக்கு அநேகர் நம்முடைய பலவீனத்தில் தங்கி இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்கு, ஏதோ ஒன்றை காட்டிக் கொள்ளுவோம், ஏதோ ஒன்றை சொல்லிக் கொள்ளுவோம். ஆனால் நாம் நிற்கிற காலத்தை குறித்து கணக்கு போட வேண்டியது அவசியம். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், நாம் பலன் உள்ளவர்களாய் தைரியம் கொண்டவர். அந்த அந்த 13வது வசனத்தை திருப்பி வாசிங்க, வாசிங்க. அதை திருப்பி
யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு
கண்டு
அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமே உள்ளவர்கள் என்றும்.
ஐயா இங்க பாருங்க, படிப்பறியாது இல்லாதவர்கள் பேதமை உள்ளவர்கள், படிப்பில்ல பேதைகள். என்ன மட்டத்தில் நான் நினைக்கிறேன், அப்போ சொன்ன நான் பரதேசி என்று சொல்லுகிறார். நான் ஒரு பரதேசி என்று சொல்ல அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கும். அறதேசியும் பரதேசியும் ஏதோ ஒன்று நினைக்கிறேன். அப்படி ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது. இங்கே படிப்பறிவற்றவர்கள் ஒரு சொற்ப நேரத்துக்குள்ளே பலவான்களாய் அவங்கள் பேசிய ஞானத்தை கண்டு இவர்கள் யார்? அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பலவீனத்தை காட்டிக்கொண்டு இருப்பது இந்த நாட்கள் அவைகளாக இருக்கிறது. உன் பலவீனம் என்ன? அந்த பலத்திலே இன்று கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவாராக. நீ பலனடைய, நீ வாழ, நீ எழும்ப, நீ கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட, நீ ஓட. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலத்தை புரிந்து செயல்படுங்க. எங்களுக்கு அநேக காலங்கள் கொடுக்கப்படவில்லை. இன்னும் எத்தனை வருஷம் என்றது எங்க கரத்தில் கிடையாது. ஆகையினாலே தேவ ஆவியான நிறைவு ஞானஸ்தானம் சபைக்கு அவசியம். நேற்று நாளில் இவங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து கொஞ்சம் பேசினார்கள். அதுக்கு முதல் முறை இந்த ஸ்கைப் பிரேயர் மீட்டிங்ல பேசினாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய வருகையை குறித்து அவங்க பேசினாங்க. பெரியாக்களாகி நமக்கு கர்த்தருடைய வருகை குறித்த அறிவை போதிக்கக்கூடிய ஒருவர் அவர் பரிசுத்த ஆவியானவர். அதனாலே நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஏதோ சத்தம் போட்டு ஒன்று பேச நான் வரவில்லை. இந்த காலத்திற்கு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்திருந்தால் மாத்திரம் கிறிஸ்துவின் வருகையை நாம் சந்திக்க முடியும். முடியும். வேதம் நாம் வாசிக்கிறோம், ஆனால் போதிக்கிறவர் அவர். ஆகையினால் இவங்க ரெண்டு பேர் என்ன, இவங்க படிப்பறியில்லாதவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள். மேலே இயேசு குறித்து சொல்லப்படுது, அவர் நீங்கள் தள்ளிவிட்டீர்கள், அவர் மூளைக்கு தலைக்கல்லானார். நம்முடைய பலவீனங்களையே சொல்லிட்டு இருக்காத, உன் பலத்தின் மீது இறங்கி உன்னை பலப்படுத்தி, உன்னை தைரியப்படுத்தி, உன்னை உற்சாகப்படுத்தி தேவ ராஜ்யத்திலே வைராக்கியம் கொள்ள வைக்கிற வைராக்கியத்தின் ஆவியானவர் இங்கே நம்மத்திலே உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். ஒரே சோர்வு, நடக்கிறவைகளை பார்த்து சோர்வு பலவீனம், அழிவுகளை பார்த்து சோர்வு பலவீனம். என்ன என்னுடைய நாட்களிலே சின்ன பையனா இருக்கிற பொழுது எனக்கு சொல்லுவார்கள், சுவிசேஷம் சொல்ல போறவளோட நீ சும்மா போ, நீ சும்மா போ, அவளோட சேர்ந்து போனாலே காணும், நீ சும்மா போ, அவர் நிரப்புவார். என்ன பாரு, நீ போய் பேச தொடங்க, தேவனும் நாவிலே வார்த்தைகளை வைப்பார் என்று சொன்ன வார்த்தைகள் என்றும் என் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தயக்கம், இன்றைக்கு வெக்கம், இன்றைக்கு வேணாம், எனக்கு தெரியாது, எனக்கு அறிவில்லை. ஆனால் நமக்குள்ளேயோ தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் இது. எப்படியே இருந்தா, எப்படியே நாம் நின்றுவோம் இதிலேயே. இந்த பாருங்க, நேற்று முந்தைய நாள் ரெண்டு நாட்களாக நான் ஆரம்பிச்சு செய்து ரெண்டு பேப்பர்ல எழுதி வைத்திருக்கிறேன். இவ்வளவு இன்றைக்கு போது பிரசங்கம் பண்ண முடியாது. கொஞ்சத்திலே நான் முடித்து விடுவேன். ஆகையினால பிரியனால் வந்து கொண்டு இருந்தபடினால் நான் எழுதி கொண்டே இருந்தேன், வந்து கொண்டு இருந்தபடினால் நான் எழுதி கொண்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நம்மளை அவர் பலப்படுத்துவார். நம்முடைய பலவீனத்திலே உன் பலவீனம் என்ன என்று சொல்லு. படிக்கல் என்று சொல்ல போறியா? படிக்கல் என்று சொல்ல போறியா? பணம் இல்லை என்று சொல்ல போறியா? அல்லாட்டி எதை சொல்ல போகிறோம்? ஆனா தேவ ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாளாந்து இல்லாதவர்களுக்கு தாளாந்தை கொடுத்து கர்த்தர் நடத்துகிற காலம் இது. சபை எழும்ப வேண்டும், சபை உன்னதத்தில் எழும்பி நிற்க வேண்டும், தேவ ராஜ்யத்தை சபை கட்ட வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போமா? வாசிங்கள், அப்போஸ்தலர் 10:44 வாசிங்கள்.
இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். அது சரியோ பொழியோ எதுவோ, வேதத்தில் இருந்து எழுதப்பட்டவர்களை எடுத்து வைத்து வாசித்து நாம் பேசுகிற பொழுது அதை நான் கவனமாக கேட்க வேண்டும் என்று ஏன் தெரியுமா சொல்லுகிறோம்? இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மீதும். சரியா சொல்றது? சரியா நான் சொல்றது? தயவு செய்து இந்த காலத்தை புரிந்து செய்தியை எடுங்க. கவனித்து கேட்ட யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன அற்புதம், என்ன அதிசயம்! இவைகள் தான் நம் உள்ளான வாழ்க்கையிலே நடக்கிற மகத்துவமான அற்புதங்களில் ஒன்று. கால் இல்லாமல் மனுஷன் வருவான் பரலோகம், கை இல்லாமல் வருவான் பரலோகம், கண் இல்லாமல் வருவான் பரலோகம். ஆனா ஆவியின் நிறைவும் அவருடைய வழி நடச்சலும் நம்மளோடு இல்லாது இருக்கிற பொழுது அவர் எங்களை எப்படி அங்கு நடத்தி செல்ல முடியும்? ஏன் நான் பேசுகிறேன் என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம கடந்த முறையில் பேசினேன் இல்லையா? ஒரு சிலர் ஆனால் வேதத்திலே திருத்துவத்தை குறித்து நன்றாக எழுதப்பட்டிருக்கிறது. 3:1:1:3 புரிக்கவே முடியாது, புரிக்கவே முடியாது. எங்கே எழுதி புத்தகங்கள் செய்திகள் முடிக்கிற பொழுது பிதா சுதன் பரிசுத்த ஆவி, மாற்றம் கிடையாது. நான் யோசித்து பார்த்தேன், பிதா ஆவி குமாரன் என்று ஏன் எழுதப்படவில்லை? ஏனெனில் கிரியை செய்த காலங்கள் அப்படி. பிதாவின் காலம் பழியேற்பாடு, குமாரனின் காலம் சுவிசேஷங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள், பரிசுத்தாவியின் நாட்கள் இன்றும் அதே நாட்கள். மாற்றம் இருக்கவில்லை. நான் யோசித்தேன், நேற்று இருந்து மாறி இருக்கலாமே, குமாரன் பரிசுத்தாவி பிதாண்டி எழுதி இருக்கலாமே. இல்லை, பிதா சுதன் பரிசுத்த ஆவி இவைகளை புரிக்க முடியாது. ஆகையினாலே பேதுரு என்ன செய்ய, பிரசங்கம் பண்ணது கேட்டவர்கள் மீது விழுந்து விழுந்து ஏன் சொல்றது தெரியுமா? வசனத்தை கேளுங்கப்பா, வசனத்தை கேளுங்கப்பா, வசனத்தை கேளுங்கப்பா. ஏன் தெரியுமா? இந்த வசனத்தின்படி வசனத்தை கேட்டவர்கள் மீது தேவ ஆவியானவர் இறங்கினார், இறங்கினார். ஆகையினால பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே சபையாகிய நீ, தேவ பிள்ளையாகிய நீ, கர்த்தருடைய ஆலயமாகிய நீ, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேள். தேவ ஆவியுடைய நிறைவு, தேவ ஆவியோடைய மூழ்கு, தேவ ஆவியாவுடைய ஞானஸ்தானம் நமக்கு தேவை. யாருக்கு ஞானஸ்தானோ? எனக்கு உனக்கு தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தண்ணீரிலே எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் ஒரு தடவை தான். ஆனால் ஜீவ நதியிலே, பேரின்ப நதியிலே, பரிசுத்த ஆவியிலே நாம் எடுக்கிற ஞானஸ்தானம் அது அனுதினமும் நம்மளை நிறைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். என்னை நிறைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். என் உள்ளம், என் உள்ளான மனிதன் ஆவியினால் நிறைத்து நிறைக்கப்பட்டு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையினாலே நான் சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் உன்னையும் என்னையும் நிறைப்பார். இது சத்தியம், இது மாறாதது. இது அப்போஸ்தல நடவடிக்கைகளை எழுதப்பட்டு தைரியமாக எழும்பின்று பிரசங்கித்த ஊழியர்கள் ஒன்றே ஒன்றுதான் நடந்தது, தேவ ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல். என்னுடைய நோக்கத்தின்படி, என்னுடைய சிந்தனையின்படி, இந்த காலகட்டத்தில், இந்த பொல்லாத இந்த காலகட்டத்தில் தேவ ஆவியுடைய நிறைவு நமக்கு வேண்டும். அவ்வளவுதான். நீ என்ன தின்னாலும் பேசு, என்ன தின்னாலும் சொல்லு, என்ன தின்னாலும் கதை. ஆனா இன்றைக்கு தேவை தேவ ஆவியானவர். பிரியமானவர்களே, மனச்சாட்சியையும் தேவ ஆவியையும் ஒன்றாக்கி விடாதிருங்க. மனச்சாட்சி எல்லாருக்கும் உரியது. ஆனால் தேவாவி பேசுகிறதை தனிப்பட புரிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியே நான் பேசினால் நான் தொடர்ந்து பேச முடியாமல் போய்விடும். ஹலலுயா ஹலலுயா. ஆகையினாலே ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், என்னன்னா அதை எனக்கு விருத்துக்கு விருப்பம் இல்லை. ஆகையினால அங்கே நாங்கள் பேச நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:2-3 வசனத்தை சீக்கிரமாய் நாங்கள் வாசிப்போம். ஹலலுயா.
ஞானத்தையும் உணர்வையும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து.
திருப்பி வாசிங்க, 2 வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும்,
ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர். எந்த ஆவியானவர்? நமக்குள்ள இருக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன சொல்லுகிறார்? ஞானத்தையும் உணர்வையும், உணர்வையும் ஞானத்தையும் அளிக்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லி. தேவ வார்த்தைகளினாலே நம்மளை உணர்ச்சி நடத்துகிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹலலுயா. தேவ வசனத்தினால உணர்ச்சுகிறார். நான் ரெண்டையும் சேர்த்து பேசிக்கிறேன், கொஞ்சம் விலகி கொள்ளுங்க. கணக்கு இருக்கிறபடினாலே ஞானம் நமக்கு முக்கியம். இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவ ஞானம், நீதிமொழிகள் நீங்க போத்தீங்கன்னு சொன்னா அவர் ஞானத்தை குறித்தே பேசுவார். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து செய்கிற காரியம் என்ன? நம்மளை உணர்த்துகிறார், நம்மளை ஞானத்தினால் நிறைக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, அநேக தடவைகளிலே நாம் ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறோம். அநேக தடவைகளிலே கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொண்டு நம்மளோடு உணர்த்துகிற பொழுது, அவர் பேசுகிற பொழுது, கவனமாய் கேளுங்கள், தயவு செய்து அங்கே இங்கேயும் சிந்தனையை விட்டுறாதீங்க. உணர்த்துவார். ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், என்னத்தை செய்யக்கூடாது, அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு நமக்குள்ளே இருக்கிறார். ஆனா ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவரை நான் அதை பேசுவதற்கு இன்னும் ஒரு தடவை வருகிறேன். நாம உடைத்து விடக்கூடாது. அவர் பேசுகிற பொழுது அதை தள்ளி விடுவது, அதை முடங்கடிப்பது, அதை உடைப்பது, அதை நெளிப்பது. அநேக தடவை பேசிட்டு உங்களுக்கு தெரியும், உங்கள் அனுபவத்தில் அது இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். வழங்கிக் கொள்ளுங்க. பல தடவை ஒரு காரியம் இருதயத்திலிருந்து நமக்கு ஏவப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதை நாம் செய்யாது இருக்கிற பொழுது கொஞ்ச நாளில் அது அமர்ந்துவிடும். அது எங்களை விட்டு அமர்ந்துவிடும். அது தொடராது, அது எங்களை கொண்டு செல்லாது. ஆனால் நாம் ஞானம் இல்லாமல் நடந்து விடுவோம். அதனாலே தான் முதல்ல உணர்வு, அடுத்தது ஞானம். உணர்வை தள்ளிவிட்டால் ஞானம் இல்லாமல் நடந்து விடுவோம். ஆகையினாலே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் உணர்த்தப்படுவதற்கு தேவ ஆவியானவருக்கு நம்மளை விட்டுக் கொடுப்பது நமக்கு நல்லது, நமக்கு நல்லது. தொடர்ந்து வாசியுங்கள். அந்த பக்கத்தில் ஞானத்தையும் உணர்வையும்,
உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும்.
ஆலோசனையும் பலமும், ஆலோசனை கொடுக்கிறவர் யார்? நமக்கு உள்ள இருந்து ஆலோசனை கொடுப்பார், நல்ல முடிவுகளை எங்களுக்கு சொல்லி தருவார். எப்பொழுதுமே நல்ல முடிவுகள் நமக்கு ஏற்றதாக இருப்பதல்ல, நல்ல முடிவுகளை நாம் எப்பொழுதும் விரும்புகிறது அல்ல. ஹலலுயா. ஏன்? அது எப்பொழுதுமே எங்களுக்கு புலியாகத்தான் தெரியும். ஆனால் தேவாவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்லுகிறது என்னவெனில், நல்ல முடிவுகள், ஏற்ற முடிவுகளை எடுப்பதற்கு அவர் உதவி செய்கிறவர், அவர் உதவி செய்கிறவர். அல்லேலூயா. என்னது? ஆலோசனையும் பலத்தையும் அருளுகிற ஆவி. ஆலோசனை நமக்கு அனுதினமும் ஆலோசனை வேண்டும். இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வுக்கு கர்த்தர் வேண்டிய ஆலோசனைகளை தருவாராக. ஆவியானவர் உனக்கும் எனக்கும் நல்ல ஆலோசனையை தருவாராக. உன் குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் ஊழியத்துக்கு, உன் வாழ்வுக்கு, உன் ஓட்டத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வேண்டிய ஆலோசனைகளை தருவாராக. இன்னைக்கு ஆலோசனையே இல்லாமல் எத்தனை தடவை எத்தனை பெயர் முட்டி மோதுகிற நாட்கள், பலப்படுத்துகிற பலத்தையும் அருளுகிறவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிற பொழுது பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நீங்க யாரும் சோர்ந்த நாட்கள்லே தேவன் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தவில்லையா? அந்த அனுபவமே நமக்கு இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்துகிற அந்த வாழ்க்கை நமக்கு இன்று வேண்டும், வேண்டும். இன்றைக்கு மனிதர்களிடத்திலே ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுகிறோம். அநேக ஆலோசனைகள் முட்டி மோதுகிறது. தேவ ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனைகளை தள்ளிவிடுகிறோம். இந்த காலகட்டத்துக்கு தேவையானது கர்த்தர் ஆவியானவருடைய ஆலோசனை. அவருடைய ஆலோசனை நமக்கு வேண்டும். தெரியுமா, வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு அநேக வழிகள் நன்மையாக தெரியுமா, அதன் முடிவு எது தெரியுமா? மரணம். இந்த நாட்டில் பல தடவை தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி முடிவுகளை எடுங்க. இந்த நாட்டில் பல தடவை தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். தேவ ஆவியானவரை நடத்துவதற்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், இருதயத்தை கல்லாக்காதிருங்கள். இந்த காலம் பொல்லாதது பிரியமானவர்களே, இந்த காலம் பொல்லாதது. இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் மறைத்து விட்டார்கள், மறைத்து விட்டார்கள், மரணத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆலோசனைக்கு இன்னைக்கு இடமில்லை. ஆலோசனை சொல்லுவதை கேட்பதில்லை. தேவ ஆவியானவர் நம்மளை வழிநடத்துவதற்கு நம்மளை விட்டுக் கொடுப்பதில்லை. நமக்கு எல்லாம் தெரியும் என்ற அறிவு இன்றைக்கு நிறைந்து போயிருக்கிறது. ஆனால் தேவ ஆவியானவர் வேதத்தில் நமக்கு என்ன சொல்கிறார்? ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. அடுத்தது வாசிங்க.
அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தே மருளும் ஆவியுமாய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார்.
கர்த்தருடைய ஆவியானவர், எனக்கு இதுல பிடிச்சது என்ன தெரியுமா? கர்த்தரை அறிகிற ஆவி. தேவனை அறிய வேண்டும். அதை யாரு எங்களுக்கு அறிவிக்க? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு இயேசுவை குறித்து ஆண்டவரை குறித்து நிறைவாய் 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 கட்டுத்தருவார், சொல்லி தருவார். அவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என்னை எப்படி நடத்துவார்? அவர் என்னை எப்படி நேசிக்கிறார்? அவர் எப்படி என்னை நடத்த விரும்புகிறார் என்பது எல்லாம் சொல்லித் தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர். எனக்கு அது பிடிச்சது என்ன தெரியுமா? ஆவிமா கர்த்தருடைய ஆவியானவர், தேவனுக்கு பயப்படுகிற பயம், அதை அவர் சொல்லித் தருவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதை அவர் சொல்லித் தருவார். விட்டுக் கொடுங்கள், கேளுங்கள், கவனியுங்கள், அமர்ந்திருங்கள். அவர் உள்ளுக்கு இருந்து எங்களோடு பேசுகிற பொழுது கொஞ்சம் அமர்ந்திருந்து கேளுங்கப்பா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலையும் விட்டு நாம் நடப்போமாய் இருந்தால் வருகையில் என்ன நடக்கும்? இயேசு வருகிற பொழுது என்ன நடக்கும்? நாம் மரிக்கிற பொழுது என்ன நடக்கும்? நாம் மறித்த அடுத்த நாள் என்ன நடக்கும்? தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டாமா? தேவனோடு நாம் நடக்க வேண்டாமா? தேவனோடு நாம் பேச வேண்டாமா? தேவ ராஜ்யத்துக்குள் நாம் செல்ல வேண்டாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் நமக்கு போதிக்கிறவர், அவர் நமக்கு சொல்லித் தருகிறவர். யாரு? நமக்குள்ளே இருக்கிறவர். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் கொண்டு வாசிப்போமா? யாக்கோபு 4:5 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:5, அதில் ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது.
நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
திருப்பி வாசிங்க.
நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறது வசனம்? ஹல்லேலூயா. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லவில்லையப்பா. நமக்குள்ள இருக்கிறவர் வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிறவர். இன்னைக்கு நமக்கு அநேக காரியங்கள்ல வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் தேவ ராஜ்யத்தில் இல்லையே. தேவ ராஜ்யத்தில் நமக்கு இல்லையே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நமக்குள்ள இருக்கிறவர் வைராக்கியம் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். தேவன் மீது, தேவராட்சியத்தின் மீது வைராக்கியம் கொண்டு இந்த நாளிலே நடவுங்கள். அப்போஸ்தலன் நடவடிக்கைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்கள் தைரியம் கொண்டார்கள், கர்த்தருடைய நாமத்திலே தைரியம் கொண்டார்கள், இயேசுவின் நாமத்திலே தைரியமாக பேசினார்கள், இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை செய்தார்கள், இயேசுவின் நாமத்திலே எழுந்து நின்றார்கள், சவாலாக அநேக ஜனங்களுக்கு முன்பாக பேசினார்கள். எப்பொழுது? கர்த்தருடைய ஆவியானவர் வைராக்கியத்தின் ஆவியானவர் அவர்களை நிறைத்த பொழுது. இன்றைக்கு காலகாலமாக இருக்கிறோம், காலகாலமாக சபையிலே இருக்கிறோம், காலகாலமாக இருக்கிறோம். கர்த்தருக்காய் வைராக்கியம் போராட்டின நாள் இது, தேவனுக்காய் வைராக்கியம் கொண்ட நாள் இது. இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு வைராக்கியம் கொள்ளுகிற நமக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்த தாளாந்துகளே வைராக்கியம் இல்லாமல் போகிறது என்ன? ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நமக்குள்ளே இருந்து வைராக்கியம் காட்டுகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் இருந்து நான் சிந்தித்த பொழுது யோசித்தேன், ஆண்டவருக்கு நீ என்ன எத்தனை வருஷம் இருக்க போறோமோ நமக்கு தெரியாது, ஆனால் எவ்வளவுத்துக்கு வைராக்கியம் பாராட்டணும். இப்படி பேசி இதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிற பொழுது ஒன்று சாமுவேல் 17வது அதிகாரத்திலே நான் சொல்லி கடந்து செல்லுகிறேன். தாவீது ராஜா, தாவீது சவுலோடு சேர்ந்து நிற்கிற பொழுது கோலியாத்தை எதிர்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தில், அதை நான் வாசித்து மேசிக்கிறேன், அதில் ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், ஒன்று சாமுவேல் 17:45 வாசிங்கள். ஒன்று சாமுவேல் 17:45 சீக்கிரம் வாசிங்கள், கடந்து செல்லலாம்.
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலனுடைய ராவணங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில்
வருகிறேன் வருகிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் இந்த கடந்த நாட்கள்ல என் உள்ளத்திலே தொட்டப்பட்டது, அதை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். அவன் வர்றான் என்ன தெரியுமா, கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன். இன்றைக்கு நாம் கடைசியாக கர்த்தருடைய நாமத்திற்கு வைராக்கியம் கொண்டு சிறு எழும்பின நேரம் எது, காலம் எது, செய்தது எது, நடத்தியது எது, ஒட்டுமே கிடையாது. ஆனால் நமக்கு நாம் வைராக்கியம் கொள்ளுவது, மற்றவர்களுக்காய் வைராக்கியம் கொள்ளுவது, வேலைகள் அதுகள் இதுகள் என்று எல்லாம், ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கர்த்தருடைய நாமத்தின் மீது வைராக்கியம் உள்ளவர்களாய் உன்னை நடத்துவாராக. இந்த காலகட்டத்தில் என்ன வைராக்கியம், நீங்க என்ன, நான் என்ன செய்துட்டேன் கொஞ்சம் சிந்திங்க, என்ன செய்துட்டோம், என்னத்தில் வைராக்கியம் கொண்டோம், என்னத்தில் வைராக்கியம் கொண்டோம், எங்க ஊழியத்தில் நாம் வைராக்கியம் செய்திருக்கிறது போதுமா, நம் வாழ்வில் நாம் வைராக்கியம் கொண்டிருக்கிறது போதுமா, கர்த்தருடைய ராஜ்யத்தில் வைராக்கிய சிந்து. ஆனால் தேவாவியானவர் நமக்குள்ள இருக்கிறா, அவர் எங்களை விட்டு விலகல்ல, அவர் எங்களை விட்டு விலகல்ல. ஆனா என்ன செய்தோம், தேவனை குறித்து இங்கு ஒருத்தர் இருக்கிறான், இவன் ராணுவமும் கிடையாது, படத்தலைவனும் கிடையாது, ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஒருத்தன் வந்து நின்று சொல்றான், நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தில் நான் வர்றேன், இன்றைக்கு உன் கழுத்தை வெட்டுவேன் என்று சொல்லி பேசுறா ஒரு சின்ன பையன். தாவீது தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கர்த்தரங்களை நேசிக்கிற அளவுக்கு நாம் என்ன செய்துட்டோம் சொல்லுங்க. நாம் தேவனங்களை நேசித்து இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்ற அளவுக்கு என்ன செய்துட்டோம்? காலமோ செல்லுகிறது, ஒரு பாட்டு, காலமோ செல்லுதே வாலிபோ மறையுதே, அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல முடியும், இவன் எனக்காய் வைராக்கியம் பாராட்டினான், இவன் எனக்காய் தேவ ராஜ்யத்தை கட்டினான், துன்பத்தின் காலம், துயரத்தின் காலம், மரணத்தின் நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையிலே தேவ ஆவியிலே நிலைத்திருந்து வைராக்கியம். இன்னைக்கு என்ன வைராக்கியம் நமக்குள்ளே? பிரியமானவர்களே, திரும்பவும் சொல்றேன், ஏதோ செய்து நான் பேசவில்லை, சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடுங்க. நம் வாழ்விலே எது வைராக்கியமாக இருக்கிறது? இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல மனிதர்கள் வைராக்கியம் கொள்ளுகிற நாட்கள் இது, ஆனால் நமக்குள்ள இருக்கிறவரோ தேவ ராஜ்யத்தின் மீது வைராக்கியம் கொள்ள எங்களை நடத்துகிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், ஆகையினால் உங்கள் உள்ளம் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் வைராக்கியம் கொள்ளுவதாக என்ன செய்ய முடியும் என்ன? இந்த காலத்திலே, இந்த காலத்திலே சபை எழும்ப வேண்டும், சபை உற்சாகம் அடைய வேண்டும், ஊழியர்கள் எழும்ப வேண்டும், சபை உற்சாகம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற காலமும் நேரமும் இது. உங்களுக்கு தெரியுமா, தெரியுமா, வேதத்திலே ஆண்டவர் சில வேளைகள்ல நமக்கு சில நேரத்தை கொடுப்பார். நீ என்னுடைய பிள்ளை என்பதை நிரூபி. இதான் யோபுக்கு நடந்தது, இதான் ஆபிரகாமுக்கு நடந்தது, இதெல்லாம் வேற கதை. ஆனா நான் சொல்றேன், நான் கர்த்தருடையவனா, 20 வருஷம் 25 வருஷம் பின்தொடர்கிறோம், இப்ப நிரூபி. இந்த காலத்துல அநேக உலகமே நடுநடுங்கி நிக்குது, உலகமே தள்ளாடி போய் நிக்குது. ஆனா நீ சொல்லு, நீ கர்த்தருடைய நாமத்தின் மீது எவ்வளவுக்கு வைராக்கியம் கொள்ளுகிறாய், எவ்வளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறாய், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அந்த வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிறார், உருவாக்குகிறார். ஆனால் மாறாக மாம்சத்தின் வைராக்கியங்கள் நம் உள்ளத்தை ஆளுகிறது. ஆவியின் வைராக்கியம் கர்த்தருடைய நாமத்திலே, தேவனுடைய நாமத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய ஊழியத்திலே, தேவனுடைய சபையிலே இருக்க வேண்டிய வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ள இல்லையே, இல்லையே. என்ன சொல்லுகிறார் பிரியமானவர்களே, சிந்திங்க. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முடிந்தால் கர்த்தர் செய்திகளை மாட்டாவிட்டால் அதை குறித்து பேசுவேன். ஆனால் நமக்குள்ள இருக்கிறவர் வைராக்கிய வாஞ்சை நிறைந்தவர். ஆண்டவருடைய இயேசுவின் காரியத்தை செய்வதிலே அவர் முக்கியத்துவமாய் இறங்கி வேலை செய்கிறவர். ஆனா நாங்களோ எங்க காரியத்திலே முக்கியத்துவம், எங்க காரியத்தை செயல்படுத்துவது? ஆனால் ஒன்று சிந்திங்க, நாம் எல்லாரும் பல நாள் வாழ போகிறவர் அல்ல. இந்த செத்த வீட்டிலே சொன்னேன் பாருங்க, இல்லையா, எல்லாம் மாயை. ஒரு சந்ததி வருகிறது, இன்னும் ஒரு சந்ததி போகிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் இது யார் சொன்னது? பிரசங்கி என்கிற ஞானி எழுதி வைத்த ஞானம். போகிறது, ஹல்லேலூயா. ஆகவே நாம் இந்த பூமியிலே வாழுகிறது சொற்பகாலம். நல்லாய் படியுங்கள், நல்லாய் வேலையிடுங்கள், நல்லாய் உழையுங்கள், நல்லாய் கட்டுங்கள், நல்லாய் சாப்பிடுங்கள். அதற்கு பிற்பாடு என்ன? அதுக்கு பிற்பாடு என்ன? அது இன்று நாம் செய்ய வேண்டும், இன்று நாம் அதை நிலைப்படுத்த வேண்டும். அதனாலதான் அந்த செத்த வீட்டிலே மரணத்துக்கு பிற்பாடு வாழ்க்கை குறித்து இயேசு பேசின ஒரு சில சம்பவங்களை அந்த நாளிலே நான் பேசினேன். என்ன மரணத்துக்கு பிற்பாடு என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையிலே அருமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, என்னுடைய மரணம் கிறிஸ்துவின் பார்வையிலே அது அருமையாயிருப்பதாக. இன்னும் ஒரு வசனம் சொல்லுகிறது, நீதிமார்த்தனுடைய மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். மரணத்தின் பிற்பாடு எனக்கு வாழ்வு இருக்கிறது, மரணத்தின் பிற்பாடு தேவன் இருக்கிறார், மரணத்தின் பிற்பாடு கர்த்தர் எனக்காக காத்திருக்கிறார். கண்களை மூடி முழிக்கிற பொழுது தேவ சமூகம் எனக்கு இருக்கிறது. நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து எதையும் செய்ய போறது கிடையாது. உன் சரித்திரத்துக்கு முன்பதாக எத்தனை ஐஸ்வர்யவான்கள், எத்தனை சீமான்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்தார்கள். இன்றைக்கு பேரும் இல்ல, ஊரும் இல்ல, புல்லும் இல்ல, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நன்றாய் வாழு, ஆனால் கர்த்தர் மீது வைராக்கியம் கொள். நன்றாய் ஆசீர்வாதமாய் வாழு, ஆனால் தேவன் மீது வைராக்கியம் கொள். கர்த்தருடைய நாமத்திலே அவருக்கு எது எல்லாம் செய்ய விருப்பமோ அதை செய்யுங்கப்பா. சபி இன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணும், அங்க காலமில்ல அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் நீ நில்லு. தேசம் அழுகிறது, நில்லு. தேசம் தள்ளாடுகிறது, நில்லு. நின்று சபி தேவாவினாலே நிற. இங்க ஒரு மனுஷன் தாவீது வந்து சொன்னா, இங்க வா கோலியாத்தை, இங்க வா. நீ எவனை குறித்து பேசி இருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன். என்னுடைய சிந்தனை அப்படி இருக்கிறது, சிந்திங்க என்னோட சேர்ந்து. நீ யாரை குறித்து பேசி இருந்தாலும் நான் வந்து உன்னோட போர் செய்ய வந்திருக்க மாட்டேன். ஆனா ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நீ இழுத்து அலட்சியப்படுத்துறியே, அது சரி வராது, அது சரி வராது. வந்தான் ஒரு போர் வீரன் கிடையாது. இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன், பலவீனமானவர்களை பலப்படுத்துகிறவர் அவர். வந்தான், ஒன்றுமே வேணாம் எனக்கு, வந்தான். அவன் சொன்னபடி கர்த்தருடைய நாமத்திலே கழுத்தை வெட்டினான்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு எதன் மீது வைராக்கியம் கொள்ளுகிறோம், எவ்வளவுக்கு வைராக்கியம் கொள்ளுகிறோம்? கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய ராஜ்யத்தில், கர்த்தருடைய ஓட்டத்தில், கர்த்தருடைய ஓட்ட பந்தயத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில, சபை வாழ்வில, விசுவாச வாழ்வில, பரிசுத்த வாழ்வில, எவ்வளவுக்கு வைராக்கியம் இருக்கிறது? சிந்தியாமல் இந்த காலகட்டத்தில் பேசாதிருங்க, சிந்தியுங்கள். இந்த காலகட்டம் பொல்லாதது, ஏதோ தானோ ஒன்று சொல்லி சடப்புடன் அடித்துக் கொண்டு போய்விடாதிருங்க. சிந்தியுங்கள், நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? அதற்குரிய விதத்தில் நாம் நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரா? அவர் சொல்றார், வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளை விட்டு விலகி நமக்குள்ளே இருக்கிறவரா இருக்கிறார். வசனங்கள் இருக்கிறது, விட்டுறலாம் இல்லையா? ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, தாவீது வந்து சொன்னா, வைராக்கியம் கொண்டு இறங்கினாப்பா, இன்னைக்கு நாமோ கர்த்தருடைய ராஜ்யத்தில் மற்றவர்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறோம், மற்றவர்களுக்காய் தேசத்துக்கு வைராக்கியம் இருக்கிறது, குடும்பத்துக்கு வைராக்கியம் இருக்கிறது, நண்பர்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலோ ஜீவனுள்ள தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் எங்கே? அவர் நமக்குள்ளே இருந்தும் அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இல்லாமல் இருப்பது என்ன? இந்த காலம் பேசுகிற பொழுது அவர் பேசினார், மனுஷரன் மீது நம்பிக்கை வைத்து, மனுஷர் மீது நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கிற மனுஷனுடைய கெதி பரிதாபம், பரிதாபம். மனுஷர்களையே நம்புவது. நான் முடிக்கிற பொழுது சொன்னேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் ஒரு மனிதனை கிறிஸ்துவண்டை நடத்து, கிறிஸ்துவில் சாய வேண்டும், கிறிஸ்துவை நோக்கி அவன் நடக்க வேண்டும். உன்னை நோக்கி அல்ல, உன்னையோ என்னையோ நோக்கி நடந்து அவனுக்கு பிரயோசனம் இல்லை. நீ இருந்துட்டு விட்டுட்டு ஓடிடுவாய், அவன் பாடு அம்போ இல்லையா? நீ நானும் நீ விட்டுட்டு ஓடிடுவோம், அவன் உன்னை நம்பி என்ன நம்பி? கர்த்தர் பக்கம் திருப்பு, இயேசுவை நாடுவான், வைராக்கியத்தில் வளர்வார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு காரியத்தை வாசித்து நான் முடிக்கிறதுக்கு, ரோமர் 8:14 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8:14, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா.
மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள்.
திருப்பி வாசிங்க.
மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள்.
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம யாரால் நடத்தப்படுகிறோம், எவரால் நடத்தப்படுகிறோம், இது இன்றைக்கு தேவ சமூகத்திலே நீ தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பதில். நான் யாரால் நடத்தப்படுகிறேன், எவரால் நடத்தப்படுது? சிலருக்கு பைபிள் சொல்லுகிற வார்த்தையை விட ஒருவர் சொல்லுகிற வார்த்தை முக்கியமாக மாறி வருகிறது. நான் ஆரம்ப நாட்கள் நினைக்கிறேன், பைபிளை விட மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலே வளர்ந்த நான். வளர்கிறதா என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி, மற்றவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை கட்ட தொடங்கி விட்டோம். விளங்குறதா? இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? 14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவியிலே நடத்தப்படுகிறோமா? நமக்கென்று கொடுக்கப்பட்டது, நமக்காய் வந்திருக்கிறவர், நம்மளை நடத்துகிற ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், தேற்ற பாலன், பரிசுத்த ஆவி தட்டுகிறவர், உருவாக்குகிறவர், உடைக்கிறவர், சரிப்படுத்துகிறவர் என்று சொல்லி ஏராளம் எழுதி வச்சிருக்கேன். ஆனா நான் யாரால் நடத்தப்படுகிறோம், எவரால் நடத்தப்படுகிறோம்? நாம் தேவ ஆவியில் நடத்தப்பட்டால் நாம் அவருடைய புத்திரர், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் யாரால் நடத்தப்படுகிறோமோ நாம் அவருக்குரியவைகள். மாம்சத்திலே நாம் நடந்தால் நாம் மாம்சத்துக்குரியவர்கள், மற்றவர்களால் நடத்தப்பட்டால் நாம் மற்றவர்களுக்குரியவர்கள். ஆனால் தேவ ஆவி, பரிசுத்த ஆவி, கர்த்தருடைய ஆவி அவரால் நடத்தப்பட்டால் நாம் அவர்களுடைய பிள்ளைகள். எனக்கு இதை வாசித்த பொழுது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்பட விட்டுக் கொடுக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இதுல ஞாபகம் இருக்கோ, உங்களுக்கு இந்த அறிவுகள் இருக்கோ, உங்களுக்கு இந்த அனுபவங்கள் இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் அநேக தடவை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற பொழுது முறியடித்த நேரங்கள் எனக்கு தெரியும். என் வாழ்வை குறித்து பேசுகிறேன், அநேக தடவைகள் பேசுகிறதை கர்த்தர் சொல்லுகிறதை செய்வதில்லை, அதை நான் மடங்கெடுப்பது, அதனால் முட்டி மோதுகிறது நாங்க தான், அதனால முட்டி மோதுகிறது வேற ஒருவரும் கிடையாது, நாங்க தான். ஆகையினால வேதம் என்ன சொல்லுகிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளை, மேலும் எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. நாம் எவரால் நடத்தப்படுகிறோம் சிந்திங்க. இன்னைக்கு இன்னைக்கு சிந்திங்க, இப்ப யோசிங்க, நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோம், நாம் எவராய் நடத்தப்படுகிறோம், தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறாரா, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சரியது புளியது என்று சொல்லி தருகிறாரா, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கண்டிக்கிற பொழுது நம்மளை விட்டுக் கொடுக்கிறோமா, எங்களை சரிப்படுத்திக் கொள்ளுகிறோமா, எங்களை கொண்டு செல்லுகிறோமா? அவரால் நடத்தப்பட்டால் நாம் அவருக்கு புத்திரர். இன்னும் ஒரு விதத்தில் பேசவா, நாம் யார் மீது சாய்ந்து இருக்கிறோம் என்பது முக்கியம். தேவன் மீது சாயுங்கள். உங்களுக்கு எல்லாம் என்ன அனுபவம் இருக்கு, எப்போது விழுகிற பொழுது ஒருவர் தாங்குவார்கள், அதுல ஒரு ஃப்ரீ இருக்கிறது. நீங்க அப்படி உங்களை விழுகிற பொழுது ஒருவர் தாங்குவார்கள், அதுல ஒரு ஃப்ரீ இருக்கிறது. அப்படிதான் நான் கர்த்தருடைய சமூகத்தில் யோசிப்பது, நான் விழுகிற பொழுது அவர் என்னை தாங்குவார், அல்லேலூயா. நான் தள்ளாடுகிற பொழுது அவர் என்னை தாங்குவார், அல்லேலூயா. நான் அவருடைய புத்திரரா இருக்கிறபடியால் அவர் என்னை தாங்குவார். நாம் யாரை சாய்ந்திருக்கிறோம், எவரை சாய்ந்திருக்கிறோம், எண்ணத்தில் சாய்ந்திருக்கிறோம் சொல்லுங்க, சொல்லுங்க. எண்ணத்தில் நம் வாழ்வு கட்டப்பட்டிருக்கிறது, எதில் நாம் சாய்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்தியுங்கள். ஹலலுயா, ஹலலுயா. ஆகையினாலே நாம் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி அழைக்கப்படும், நாம் சத்தியத்திலே நடக்கிறது. அதில் என்ன ஒரு வசனம், ஜோவான் 16:11 வாசிங்கள், ஜோவான் 16:11 வாசிங்கள்.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவர் வந்து அவருக்கு சுயமாய் பேச மாட்டார். நன்று விளங்கிக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எப்படி கிரியை செய்வார் என்று சொல்லி, சுயமாக பேசுவது அவருடைய வேலை அல்ல. எதை கேள்விப்பட்டிருக்கிறாரோ, எது எழுதப்பட்டிருக்கிறதோ, அதிலிருந்து அவர் பேசுவார். ஆனா நாமோ, நம்முடைய வாழ்வோ கிறிஸ்துவுக்குள்ளே சுயமாயிருக்கிறது. சிந்திங்க, தேவ ஆவியானவருடைய வாழ்வு நமக்குள்ள இருக்கிறவருடைய சுபாவம், நம்மை எப்படி நடத்துகிறார், அவர் எப்படி எங்களை கொண்டு செல்லுகிறார் என்பதை குறித்து நான் பேசுகிறேன். ஆகையினால் அவர் சுயமாய் பேசாமல் சத்தியத்தின்படி அவர் பேசுகிறவர். விளங்குறதா? பிரியமானவர்களே, ஒரு மனிதன், ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனிதி சத்தியத்தின்படி, உங்களுக்கு தெரியுமா, கமனாக ஒரு காரியத்தை பேசுகிற பொழுது உலக ரீதியிலே அது சரியாக இருக்கும், ஆனா சத்தியத்தின் ரீதியில் அது பேசுகிற பொழுது அது புள்ளியாக இருக்கும். அதை கண்டிருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? கமனாக இன்னைக்கு ஒரு 10 பேர் இதுல நிப்பாட்டி வச்சு, பிரதர் எப்படி இப்படி தான் அவர்கள் சொல்ல, இல்லை அது பிள்ளை என்று சொல்வார்கள். அதே காரியத்தை வேதத்தில் திருப்பி பார்த்தால் அது சொல்லும், அது அல்ல, இதுதான் சரி என்று சொல்லி. அதனாலே தான் வேதம் தேவாவியானவர் சொல்லுகிறார், அவர் சுயமாய் பேசுகிறவர் அல்ல, அவர் சத்தியத்தில் இருந்து நமக்கு பேச. திருப்பி வாசிங்க, திருப்பி வாசிங்க.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார்.
சத்திய ஆவியானவர் வருகிற பொழுது சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துவார். இன்னைக்கு ஒரு மனிதன் சொல்லிவிட்டா அது சத்தியமாகுது நமக்கு, ஒரு மனிதர் செய்துவிட்டால் இன்னைக்கு நமக்கு சத்தியமாகிறது. வேதத்தில் இல்லாதது ஒன்றும் சத்தியமாக மாற முடியாது. நன்று விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, அது எந்த பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷ அவசுவாசிகளாக இருந்தாலும் சரி, வேதத்தில் இல்லாதது ஒன்று சத்தியமாக முடியாது. அதனால சத்தியாவி நமக்குள்ள இருக்கிறார். ஐயா, அவனுக்குள்ள யார் இருப்பது? வேதத்தில் வளர்ச்சி, வேதத்தில் புஷ்டி, வேதத்தில் வேதத்தை மேய்ந்து சாப்பிடுகிறவர்களாய் வளருங்க. இந்த நாட்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை, எனக்கு இந்த வைராக்கியம் வாஞ்சி உள்ளத்தை விட்டு போகுதில்லை. திரும்பவும் நான் சொல்றேன், தயவு செய்து கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய நாட்கள், கர்த்தருடைய நேரங்கள், கர்த்தர் கொடுத்தவைகளை அலட்சியம் பண்ணாமல் அதில் வைராக்கியம் கொள்ளுங்கப்பா, வைராக்கியம் கொள்ளு. என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது இந்த நாட்களிலே, இந்த நாட்களிலே கர்த்தர் என்னிடத்திலே இருந்து தனிப்பட்ட விதத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாம் எப்படி இந்த நாட்களிலே நடந்து கொள்ளுகிறோம்? இந்த பொல்லாத நாட்களிலே நாம் எப்படி தேவ ராட்சி சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறோம், நாம் எப்படி தேவனோடு நடப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நாம் எப்படி தேவனோடு நடக்கிறோம். அந்த நாட்கள் இப்ப 2 வருஷத்துக்கு முன்னா, கொரோனா 1.5 வருஷம் ஆயிட்டு இல்லையா, அதுக்கு முந்தின நாட்களை குறித்து நான் பேசவில்லை. இன்று இப்பொழுது இந்த நாளிலே இந்த நேரத்திலே தேவ ராட்சியத்தை குறித்து என்னுடைய கவனிப்பும், என்னுடைய வைராக்கியமும், என்னுடைய ஓட்டமும் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே என்னிடத்திலே பார்க்கிறார் என்பது என்னுடைய சிந்தனையாகும், என்னுடைய சிந்தனையாகும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிந்தனை ஒன்று ஓடியது. என்ன தெரியுமா? பதரும் கனிகளும். இந்த நாட்களிலே சில கனிகளை கர்த்தர் தெரிந்து, மணிகளை, சில மணிகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் என்பது என்னுடைய கண்ணோட்ட பார்வை. பதர்களை அல்ல, கனிகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், அல்லாவிட்டால் கவனிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஆலலையா. ஆகையினாலே பிரியமானவர்களே, சத்தியாவியானவர் நமக்குள்ளே வந்து என்னத்தை குறித்து போதிக்கிறார்? சத்தியத்தை குறித்து, வசனத்தை குறித்து. வேற ஒன்று உனக்கு வேண்டாம், சத்தியத்தை குறித்து, வசனத்தை குறித்து. அவர் எனக்கு கண்டித்து உணர்த்துகிறவர், சொல்லி தருகிறவர். எத்தனை தடவை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறத நாம கேட்கதே இல்லை, கேட்டதே இல்லை. திருப்பி வாசிக்கிறது,
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
வரப்போகிறவர்களை எனக்கு அறிவிக்க ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார். வரப்போகிறது என்ன? இதெல்லாம் இந்த கொடிய காலத்துக்கே அறவாசி கிறிஸ்தவர்கள் தாண்டவமாடி விட்டார்கள். இந்த காலத்திற்கு இந்த ஒரே ஒரு வைரஸ் அநேக கிறிஸ்தவர்களை தாண்டவமாட வைத்திருக்கிறது. ஆனா இனி வரப்போகிறவர்கள் அவர் இனித்தான் சொல்லியே தரப்போறார். சிந்தி இனி வரப்போகிற காலத்தை குறித்து கர்த்தர் எனக்கு நல்ல அறிவை தருவதற்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் எனக்கு சபைக்கு கட்டாயம் அவசியம், அவசியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் நெருங்குகிறது, காலங்கள் நெருங்குகிறது. இப்பொழுதே இந்த கொரோனாவை விட்டு வேற வைரஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். வரட்டக்கும். நீதிமான் தன் மரணத்தின் மீது நம்பிக்கையுள்ளவன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீதிமான் தன் மரணத்தின் மீது நம்பிக்கையுள்ளவன், ஹல்லேலூயா. நான் மரித்தால் தேவனுடைய சமூகம். இந்த தெளிவு நமக்கு வேண்டும், இந்த அறிவு நமக்கு வேண்டும், ஹல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு வேண்டும், இந்த தெளிவு நமக்கு வேண்டும். ஆகையினாலே வேதத்தை குறித்து, வரப்போகிறவைகளை குறித்து நமக்கு போதிக்கத்தக்க ஒருவர் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எனக்குள்ள இருக்க வேண்டும், அவர் எனக்குள்ள இருக்க வேண்டும், அவர் எனக்குள்ள இருந்து சொல்ல வேண்டும், சொல்லித்தர வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், எங்கே ஓடுவாய். அதாவது செத்த வீட்டில் சொன்னேன், நம்பிக்கை இல்லாமல் சாவதை விட ஒரு நம்பிக்கையோடு சாவது நல்லது. ஒரு நம்பிக்கையே இல்லாமல் சாவதை விட ஒரு நம்பிக்கையோடு சாவது நல்லது. நான் நினைக்கிறேன், யாரு நம்முடைய ஜபக்குமார் அவர்கள் ஒரு ட்ரெயின்ல போய்கொண்டிருந்த பொழுது ஒரு நாஸ்திகர், தெய்வத்தை நம்பாத ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் சொன்னாரா, மரணத்துக்கு பிற்பாடு ஒன்றுமில்லை, ஒன்றுமே கிடையாது, அது என்னண்டே தெரியாது, சோ இவ்வளவுதான் வாழ்க்கை என்று சொல்லி அவர் பேசி வாதாடி கொண்டிருந்தார். அப்ப இந்த தேவ மனிதன் அமைதியாக இருந்து விட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாராம். என்ன தெரியுமா? சரி, நீ சொல்லுகிறபடியே ஒன்றுமே இல்லை என்று சொல்லியே வைத்துக் கொள்ளுவோம். வழங்கிச்சா? ரெண்டு பேரும் மறிக்கிற பொழுது ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் நீ சொன்னதன்படி நீ வெண்டு விடுவாய். ஆனால் ஒருவேளை நான் சொல்லுகிறபடி இருந்தால் உன் கெதி என்ன, உன் கெதி என்ன என்று சொன்ன பொழுது அந்த நாஸ்திகன் அப்பொழுது சிந்திக்க தொடங்கினார். பிரியமானவர்களே, வாய் பேச்சுகளுக்கு, உலகத்தின் நடத்தைகளுக்கு அநேக காரியம் நமக்கு சரியாக இருந்தாலும் தேவன் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் வருகையை குறித்து போதிக்க, சொல்லித்தர, சரிப்படுத்த எங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்கள், இன்னும் ஏராளம் இருக்கிறது. என்னால் முடிந்தது அளவுக்கு என்னுடைய டைமை நான் கவர் பண்ணி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீ ஒன்றை மாத்திரம் நினைத்துக்கொள், நானும் நீயும் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்தானத்திலே அன்று தினமும். எசேக்கியாவில் எழுதப்பட்டிருக்க பொழுது என்ன எழுதப்பட்டு தெரியுமா? கணுக்கால் அளவு வேணும், முழங்கால் அளவு வேணும், இடுப்பு அளவு வேணும், தோல் முட்டு கங்கால பாத்தீங்கன்னா தாழ்ப்பம் ஆழமாக இருக்கிறது. அதில் நான் மூழ்கி எழும்பணும். தேவ ஆவியானவருடைய வழிநடத்தல் என்ன செய்ய வேண்டும்? நாம் மூழ்கி எழும்புகிற வாழ்க்கை நமக்கு சபைக்கு தேவ ராஜ்யத்தில் அவசியம், அவசியம், அவசியம். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சபையே, இந்த காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் என்னவெனில், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிறைத்து அவர் எனக்குள்ள இருந்து என்னை உன்னை நடத்தி செல்ல வேண்டும், நடத்தி செல்ல வேண்டும். வைராக்கியம் உள்ளவர்களா, வைராக்கிய வாஞ்சி உள்ளவர்களா, தேவனுடைய புத்திரராய் அவர் எங்களை நடத்துகிற பொழுது நாங்கள் தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியானவர்களை நடத்துகிற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள். மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலே நான் விரும்புகிற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, உங்கள் வாழ்விலே பரிசுத்த ஆவியானவரை கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்துங்கள், அவரோடு உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துங்கள். அநேக தடவை நாம் முன்னோகடித்து விட்டோம், அநேக தடவை அவரை நாம் முறியடித்து விட்டோம், அநேக தடவைகள் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் கவலைக்குள்ளாக நடத்தி விட்டோம். வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். எத்தனை தடவைகள் நாம் தேவ ஆவியானவரை துக்கப்படுத்தி 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 அவர் நம்மளோடு பேச முடியாத அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, உன்னை தேவனுக்கு ஒப்புக்கொடு, தேவ ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு. அவர் இந்த காலகட்டத்தில் உன்னை பலப்படுத்தி, உன்னை தைரியப்படுத்தி, உன்னை உற்சாகப்படுத்தி, உனக்கு போதித்து, உன்னை தன்னுடைய புள்ளியாக அவர் நடத்தி, வரப்போகிற வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி, சபையை ஆயத்தப்படுத்தி, உனக்குள்ள இல்லாத பொல்லாத ஒரு வைராக்கியம் வாஞ்சையினாலே உன்னை நிறைத்து, அநேகருக்கு முன்பாக கர்த்தர் தேவன் என்பதை நிரூபித்து நீ சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்வல்லவனாய் உன்னை மாற்றி, பேதியாய் பேதையாய் பலவீனமாய் நீ இருந்தால் உன்னை அவர் அபிஷேகித்து பலப்படுத்தி நடத்துவார் என்பதே இந்த நாளில் உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையாகும். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கண்களை மூடுங்கள், யாரும் ஏதும் சிந்திக்க வேண்டாம், கண்களை மூடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். அந்த ஆவியானவரை புதுப்பிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உண்மைதான், அவர் உன்னை நிறைக்க வேண்டும், அவர் உன்னை இன்னும் நிறைக்க வேண்டும், அவர் உன்னை இன்னும் பலப்படுத்த வேண்டும், அவர் உன்னை வைராக்கிய வாஞ்சையினாலே, ஐயா ஐயா வைராக்கிய வாஞ்சை, அந்த தாவீதுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், கர்த்தருடைய வைராக்கிய ஆவியானவர் எனக்குள்ளே உனக்கு வந்தால் நலமாயிருக்குமே. உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் உன் ஊழியத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த விடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. கர்த்தர் திருப்புவார், ஆவியானவர் எல்லாவற்றையும் திருப்புவார். ஆனால் நீ அவரை பிடி, நீ அவரை பிடி, விடாத, விடாத. உனக்குள்ள இருக்கிறவரை விடாத, அவர் சோர்ந்து போக, அவர் துக்கம் அடைய, அவரை கவலைப்படுத்தாத, அவரை பிடி. அவர் உன் குடும்பத்தை கைவிட மாட்டார், உன் ஊழியத்தை கைவிட மாட்டார், உன் ஓட்டத்தை கைவிட மாட்டார். முடிவு பரியந்தம், ஓ சகல சத்தியத்துக்குள்ளையும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாருடைய உள்ளத்தையும் நிறைவாய் நிறைப்பாராக. சோர்வுகள் அகன்று பலவீனங்கள் விலகி புதிய பலத்தினால் அவர்களை சரி கட்டுவீராக. இதுவரைக்கும் இருந்தது போல் அல்ல, புதியொரு அனுபவத்தோடு, புதியொரு எண்ணியோடு, புதியொரு அபிஷேகத்தோடு கர்த்தருடைய ஆவியானவருடைய நல்லொரு உறவு தொடர்பிலே இவர்கள் நடக்க நீர் வருகையை குறித்து இவர்களுக்கு போதித்து, இவர்களை உற்சாகப்படுத்தி, இவர்களை தைரியப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.